சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம் சாதவ்ருத்தாம் சுவர்ணாம் சத்பிஷ்டம் ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிருஹாணா இதந்தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே கத உதிர்ய க்ரூபம் தவ பத சிரோ தர்சன திய ஹரி பிரம்மாணௌ தௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ ஸ்வாமின் கதய மம வித்யோதி புரதா ஸ்தோத்ரேணாலமஹம் பிரவச்மி நமிருஷா தேவா விரிஞ்சாதய ஸ்துத்யானாம் கணனா பிரசங்க சமயே த்வாமக்ரகண்யம் விதுஹு மஹாத்மியக்ர விசாரண பிரகரணே தானாதுஷஸ்தோமவத் தூதாஸ்த்வாம் விதுருத்தமோத்தம ஃபலம் சம்போ பவத் சேவகாஹ.
சிவானந்தர் ஹரி. ஒரு விசேஷமான ஒரு பிரகரணம் சிவானந்தர் ஹரி பிரகரணம்,
கடைசி பகுதி.
பிரகரணங்களுக்குள்ள சிரேஷ்டமாக எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதாக இருக்கிற பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம்.
சௌந்தர் லஹரி இருக்கு,
ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அர்த்தத்தை புரிஞ்சுட்டு குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியதான அம்சம். சாதாரணமாக எல்லோருக்கும் சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கு புரிகிற மாதிரி அழகாக இருக்கக்கூடியதான பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சிவோத்கர்ஷத்தை சொல்லிட்டு இருக்கார். அதுல முக்கியமாக தான் அமைச்சு கொடுத்ததான இந்த சிவானந்த லஹரியில கலாபியாம் சூடாலங்கிறத கசகலாபியாம்னு ஆரம்பிச்சு அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலேயே சந்திரபரேகர் இருக்கு, தானே கலாஸ்வரூபமா இருக்கார் இப்படின்னு ஆரம்பிச்சு இவன வர்ணனம் பண்ணி முக்கியமாக அந்த பரமேஸ்வரனிடத்துல ஒரு பக்தியும் மனசை செலுத்தக்கூடியதான ஸ்லோகங்கள் பல எழுதி அதையும் மனசுக்கு தொடும்படி கல்யாணினம் சரச சித்ரகதிம் சவேகம் சர்வங்கிதமனகம் திருவலட்சணாட்யம் அப்படின்னு இந்த மனசுங்கிற குதிரை அது என்னதான் நிறுத்தினாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. அதை நீங்க பத்திரமா நீங்க தான் பிடிச்சது சரி பண்ணணும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த மனசுங்கிறது குரங்கா இருக்கு, அந்த குரங்கா இருக்கும் பொழுது அதை என்னால் அதை நிறுத்த முடியல, ஆகையால் நீங்கள் தான் இந்த குரங்கை எங்கிட்டேருந்து வாங்கிக்கணும், அது எனக்கும் உபயோகப்படும் உங்களுக்கும் உபயோகப்படும். எங்கிட்டேருந்து குரங்கு போயிடுதுன்னா நான் க்ஷயமா இருப்பேன், உமக்கு குரங்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த குரங்கை ஆட்டி வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரிடத்துலையும் பிச்சை எடுக்கிறேன், அந்த பிச்சை எடுக்கும் பொழுது இந்த குரங்காட்டியாக நீங்கள் இருந்தில்லையானால் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக பரிகாசமாகவும் அந்த அழகாக அதை பண்ணிட்டு இருக்க. அதோடு இல்லாமல் பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் அங்கோலம் நிஜபீஜ சந்த திரையஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைரவம் சதாட்சி திரகம் சிந்து சரித்வல்லபம்னு ஒரு நதியானது எப்படி சமுத்திரத்தை போய் நோக்கி செல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கோ பிறந்தண்ணிலிருந்து, ஒரு பதிவிரதா ஸ்திரீயானது எப்பொழுது எப்படி அவரோட ஆத்துக்காரர் இடத்துலயே ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணத்தோடு இருந்துருக்காளோ, இப்படி அங்கோல பீஜமானது அது மறுபடியும் அந்த மரத்தோடையே ஒட்டின் இருக்கணும்னு எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கோ, அயஸ்காந்தமானது காந்தக்கல்ல தானா எப்படி இரும்பானது ஒட்டிக்கிறதோ, அப்படி என்னுடைய மனசு உங்களிடத்துல ஒட்டிக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு பதிலாக இதுக்கு தான் பக்தின்னு பேர் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியானது என்ன பண்ணும்னு சொல்ல தெரியல. மார்காவர்த்தித பாதகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே அப்படின்னு விசேஷமாக சாதாரணமா இருக்கக்கூடியதான அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு விசேஷமான ஒரு சரித்திரத்தை எனக்கு சொல்லி அவருடைய காலடி அந்த காலணியானது அந்த பரமேஸ்வரனுக்கு கூர்ச்சமா எடுத்தான். அதோட கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் திவ்யோபகாராயதே அவர் சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடியதான அந்த மாம்சசேஷ கபலம் அந்த மாம்சமானது அவருக்கு எச்சில் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியதான மாம்சமானது அது உயர்ந்ததான ஒரு ஆகாரமாச்சாம் பரமேஸ்வரனுக்கு. அப்படி ஆதிகீராத்தனா இருக்க கொடுக்கிறான பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். அதோட இல்லாம உமக்கு எல்லாமே இருக்கே, நான் என்னத்த கொடுக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே எனக்கு. பவது பவதீயம் மனதிதம், இந்த மனசுங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும், ஏன்னா மீது எல்லாமே உங்களுக்கு இருக்க அப்படின்னு விசேஷமாக பகவானிடத்துல நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே அவருக்கு வேண்டியதுன்னு கொடுக்க முடியல. அவரிடத்துல எல்லாமே இருக்கு, ஆகையால் எதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே அவர் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு அவரிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இன்னொரு ஸ்லோகத்துல என்ன, அசனம் கரளம் பணி கலாபோ. அசனம் கரளம், நீங்க சாப்பிடுறதோ விஷம். பணி கலாபா, ஆபரணமானது உங்களுக்கு பாம்பா இருக்கு. இப்படி நீங்க வச்சுருந்ததுலையானால் வஸ்திரங்கள்லாம் என்னடா ஒரு துணியும் கட்டிக்கல. இப்படி இருக்கக்கூடியவதாங்கள் நீங்க எனக்கு என்னத்தான் கொடுக்க போறேன், எடுக்கிறதோ பிச்சை எடுக்கிறேன். இப்படி இருக்கிற உங்களிடத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சவபாதம் புஜ பக்தி மேவதேகி. அதனால கடைசியில நான் என்ன பிரார்த்திக்கிறேன், தங்களுடைய பாதங்கள்ல திருவடிகள்ல பக்தியை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போறும், அது இருந்தால் நான் என்னத்தையும் அடைஞ்சிருவேன் அப்படின்னு விசேஷமாக இப்படி ரசவத்தரமான பிரகரணம். எத்தனையோ விஷயங்கள் சொல்றதுன்னு ஆரம்பிச்சா மறுபடியும் ஒரு வருஷம் ஆகும். அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான பிரகரணம். அதுல இப்படி அழகான பிரகரணத்தை முடிச்சு பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றார். எத்கரோஷி எதாசி எஜு ஓசி ததாசியத் தத்குருஷ்வம் அதர் எத்தபஸ்தி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணக்கூடியதான் நிலையில நேத்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற ஸ்லோகம் எப்படி, சர்வாலங்காரயுக்தாம் சரள பதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் சத்திஷ்டம் ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் ரட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிருஹாண. என் மனசை எடுத்துக்கோன்னு சொன்னார் பல ஸ்லோகங்கள்ல. கடைசியில என்னுடைய கவிதா கன்யகா, நான் இந்த சிவானந்த லஹரிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினே, இந்த கவித்துவத்தை நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி இந்த கவித்துவத்துல எல்லா அலங்காரமும் இருக்கு. உபமா ரூபகம் இப்படிப்பட்டதான அபநொதி, பல அலங்காரங்கள் இதுல இருக்கு. பரிணாம அலங்காரம், நிறைய அலங்காரங்கள் இருக்கு. அலங்காரத்துக்காகவே இந்த புத்தகத்தை வாசிக்க முடியும். அர்த்தாந்தர நியாசம், இப்படி பல அலங்காரங்கள் இருக்கு. அந்த அலங்காரத்தோட கூடியதாகவும் சரள பதயுதாம், சுலபமான பதங்கள், கஷ்டமான பதங்கள் அப்படி இல்லாமல் சாதாரணமாக எல்லோருக்கும் புரியுதா போல சுலபமான பதங்கள். சரள பதயுதாம் சாது விருத்தாம், பல விருத்தங்கள் செய்யுள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி அனுஷ்டபுருத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆர்யாவிருத்த பரியந்தம், அனுஷ்டபுருத்தம் எழுதுறது ரொம்ப சுலபம், ஆர்யாவிருத்தமானது இருக்கிறதுலயே கஷ்டம். அப்படி இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா மத்தாய மத்தேப விக்கிரீடம் சார்தூல விக்கிரீடம் இப்படிப்பட்டதான பல விருத்தங்களோட கூடியதாக இருக்கு. சாது விருத்தாம் சுவர்ணாம், எழுத்துகள்லாம் நல்ல வர்ணங்கள், எதி பிராசங்கள் வரக்கூடியதான வர்ணங்கள். சத்திஷ்டம் ஸ்தூயமானாம், நல்லவர்களெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு துதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த கவியம் காவியம். சரச குணயுதாம், எல்லாம் இருந்தாலும் அதுல எப்படி இருக்கணும், படிக்க படிக்க இன்னும் சுவைச்சுண்டு இருக்கணும், அதுதான் காவியத்துக்கு அழகு. அலங்காரம் இருக்கணும்னு இல்லை, ஆனா என்ன, படிக்க படிக்க இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் கேட்கணும் என்றதாக இருக்கணும். அப்படி இருக்கு சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம். இதுல பக்திங்கிறது ஒரு லட்சணம், ஒரு மெசேஜ் இருக்கு இந்த ஒரு சிவானந்த பிரகரணத்துல. லட்சணம் ஒண்ணு இருக்கு, என்னது என்ன லட்சணம் இருக்குதுல, பக்திங்கிற லட்சணம் இருக்கு. பக்திக்கு லட்சணம் சொன்னார், பக்திக்கு பிரமாணம் சொன்னார், பக்திக்கு வேண்டியதான பிரயோஜனங்களை சொன்னார். இப்படி லட்சணம் பிரயோஜனம் அதனுடைய ஸ்வரூபம் இத்தனையும் சொல்லி வச்சிருக்கார். அப்படிப்பட்டதான லட்சணம் லட்சணாட்யாம், லட்சணையோட கூடியிருக்கு, லட்சணமா இருக்கு. உத்யத் பூஷா விசேஷம், அலங்காரங்கள்னா பரிபூர்ணமா இருக்கு. அதோட இல்ல உத்யத் பூஷா விசேஷம், அந்த சொல்லானது நன்றா காதல விழற மாதிரி அழகா மஞ்சிருக்கு. உபகத வினயம், வினயத்தோட இருக்கு. இத வாசிக்கிறவாளுக்கு நிச்சயமாக வினயத்தை வரும். ஏன்னா மனுஷன் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கான், பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் இவனால வாழ முடியும் எனக்கூடியதான அம்சங்கள் நன்னா சொல்லியிருக்க. ரூபகத வினயம், தியோதமான அர்த்தரேகம், அந்த அர்த்தரேக அர்த்தமானது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க, அப்படி சிரமம் இல்லாமல் ஒரு மீனிங் வராப்பல. இங்க அர்த்தம்னா மீனிங் அர்த்தம், தியோதமான அர்த்தரேகம் கல்யாணி இனிமையாக சொல்லக்கூடியதான தேவி தேவ கௌரி பிரியா. ஏ கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா அப்படின்னு, கன்யகா கவிதா கன்னியை நீங்க எடுத்துங்கோ அப்படின்னு தான் பண்ணினதான இந்த கிரந்தத்தை சமர்ப்பணம் பண்ணினார். இதுல முழுக்க நான் முதலையே சொன்னேன், இதுல பல அலங்காரங்கள் உண்டு. பல அலங்காரங்கள்ல விசேஷமாக என்ன பண்ணியிருக்கார், இந்த இடத்துல ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள் வராக்கூடியதான ஸ்லேஷம் எனக்கூடியதான் ஸ்லேடைன்னு சொல்ற தமிழ்ல, அது ஸ்லேஷமாக ஒரே பதத்துக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் வரா போல. இப்ப இதுவரைக்கும் காவியம் ஒரு ஒரு அழகான ஒரு இசையுள் அப்படின்னு செய்திகள்னு நம்ம அர்த்தம் சொன்னோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்க, கவிதாங்கிறது ஒரு பெண்ணா, அந்த பெண்ணானது அவருக்கு பரமேஸ்வரனுக்கு கொடுத்துட்டு இருக்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றார். என்ன குணங்கள் இருக்கணும், பெண்ணானது அலங்காரத்தோட இருக்கணும், நன்றாக நடக்கணும், சரீரத்துல கை கால்லாம் ஒழுங்கா இருக்கணும், அதோட இல்ல நடத்த நன்னடத்தையா இருக்கணும், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும், நல்லவர்கள் எல்லாம் இவன் நல்ல பொண்ணு இவளை கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமா இருப்பான்னு எனக்கூடியதான் நல்லவர்களால போற்றப்பட்டு இருக்கணும், நல்ல குணங்களோட கூடி இருக்கணும், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும், இனிமையான சொல் இருக்கணும், அதோட இல்லாமல் வினயம் இருக்கணும், இத்தனைக்கும் மேல அதிருஷ்டம் இருக்கணும். இதுதானே நீங்க பார்க்க போறீங்க, இத்தனை குணங்களும் ஒவ்வொரு பெண்ணிலையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாளாம். இது இப்படி குணங்கள் இருந்தால் அந்த பெண்ணை பிராமணர் கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுப்ப, பையனுக்கு இதை பண்ணிக்கலாம்னு சொல்லுவ. அதுக்கு முன்னால பையன் பொண்ணை பாக்கிறதோ பொண்ணை பையனை பாக்கிறதோங்கிறது இல்ல, அந்த விவாக சந்தர்ப்பத்துலதான் நடுவுல திரைய போட்டு அபஸ்யன் துவம் தேக்கி தானா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பொண்ணை பையனை பார்க்கணும், பையன் பொண்ணை பார்க்கணும். ஆந்திராலாம் சீரகமும் வெள்ளமும் சேர்த்து தலையில வைப்பான், அதான் முகூர்த்தமா. நம்ம ஊர்ல மாங்கல்ய தாரணம் முகூர்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த சரியான சமயத்துல மாங்கல்யத்தை கட்டுறதுங்கிறது நம்ம மாங்கல்யத்தன் துணா தேனாவும் மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவஜரதாம்சதம் அப்படின்னு ஒரு மந்திரம். இது பௌராணிக மந்திரமே தவிர வேதத்துல இந்த மந்திரம் இல்ல. வேதத்துல சொல்லிட்டு பாணிகிரகணம்னு இருக்குமிகம் ஜராபத்யா ஜரதட்சர்யதாசா அப்படின்னு அந்த பெண்ணனுடைய கைய முழுமையாக பிடிச்சுண்டு, ஒரு விரல பிடிச்சுக்கிறது இல்ல, முழு கைய அப்படியே பிடிச்சுண்டு அக்னிக்கு மூணு தரம் வலம் வரணும். இதுதான் பாணிகிரகணம்னு பேர். சில சமயத்துல கல்யாண பத்திரிகையில பாணிகிரகணம்னு போடுவா, இது இல்ல மாங்கல்ய தாரணம்னு போடுவா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஆனா கல்யாணமானது முடியறது சப்தபதியில, சப்தபதி முடிஞ்சதுதான் கல்யாணம் முடிஞ்சதுன்னு பேரு. இப்படி அந்த பெண்ணை பாக்கிறது முன்னால பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு சொல்ற, அத்தனை குணங்களும் இந்த கவிதா கன்னியில இருக்குங்கிற, இப்ப சொன்னதான 10 விசேஷணங்கள் இந்த கவிதா கன்னியில இருக்கப்பா, ஆகையால் நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றார். எப்படி சர்வ அலங்கார யுக்தம், எல்லா அலங்காரங்களும் இருக்கு, எதாவது ஒரு பெண்ணை போட்டுக்கணுமோ அத்தனை அலங்காரங்களோட. இங்க அலங்காரம்னு ஒண்ணு உபமா அர்த்தாந்தர நியாசம் அப்படிப்பட்டதான அலங்காரம் இல்ல. இப்ப இங்க அலங்காரம்னு சொன்ன என்ன, உடம்புல போட்டுக்க கூடியதான ஜுவல்ஸ். அதனால சர்வ அலங்கார யுக்தம் சரள பதயுதாம், பாதங்கள் நன்ன நடக்கிற, அது நடக்கிற காலத்துல ஸ்திரீகள் நன்னா இருக்கணும், அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிண்டே நடக்கப்படாதான். சரள பதயுதாம் சாது உருத்தாம், எல்லாத்துக்கும் மேல என்ன அந்த பெண்ணு நடத்தல நன்னடத்தம் இருக்கு, இதுதான் முக்கியம். மீதி இப்படி எப்படி போனாலும் நல்ல நடத்த இருக்கணும், பெரியவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், மற்றவர்களோட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. இவைகள்லாம் சாகுந்தலத்தை தத்ர ஸ்லோக சதுஷ்டயம்னர். சாகுந்தல நாடகத்துல காவியேஷு நாடகம் ரம்யம், காவியங்கள் வாசி அதுல நாடகத்தை வாசிக்கணும். அந்த நாடகத்துல தத்ராபித்த சகுந்தல, அந்த நாடகத்திலையும் சாகுந்தலம் அபிஜான சாகுந்தலம் வாசிக்கணும். தத்ராபித்த சதுர்த்தம் கஹ, அதுலயும் நான்காவது ஆக்ட் அவசியம் வாசிக்கணும். ஏன்னா இந்த நான்காவது ஆக்டில் தான் இந்த பெண்ணை கொண்டு போய் அவர் இடத்துல கொண்டு போய் விடுறதுக்காக கன்வர்ட் சொல்றார். அதுல சத்ர ஸ்லோக துஷ்டயம் அங்கே நாலு ஸ்லோகங்கள் வாசிக்கணும்னர். இந்த நாலு ஸ்லோகங்கள் அந்த பெண்ணை மாமியாரத்துக்கு அனுப்பும் பொழுது அவளுக்கு புத்திமதி சொல்றார். யாரு சாதாரணமா சொல்லுவா புத்திமதி? பெண்ணை பார்த்ததானே பார்த்தா அம்மா சொல்லுவா. இங்க அம்மா இல்லையே இந்த அம்மாவுக்கு சகுந்தலைக்கு, அதனால கன்வரே சொல்றார். அந்த ஸ்லோகங்களை நம்ம சொன்னோமையனால் எவ்வளவு கல்நெஞ்சுக்காரரா இருந்தாலும் கண்ணால ஜலத்தை விட்டு அழுதுருவோம். அப்படி ஒரு நாலு ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. அது ஆச்சாரியால் எழுதாததுனால நாம இங்க சொல்றது இல்லை. அது ஏன் சொல்றது தானே இங்க கூடாது. இங்க என்ன வச்சுட்டு இருக்கோம்னா பகவத்பாதால் பண்ணினதான ஸ்லோகங்களை சொல்றது, அவர் எழுதின கிரந்தங்களை சொல்றது நம்ம வச்சுட்டு இருக்கோம் பாரத வித்யா பவன்ல. அதனால அது சொல்லல. ஆனா சந்தர்ப்பம் வரும்பொழுது அதையும் பார்ப்போம். ஏன் சொல்ல வந்த அப்படி சம்ஸ்கிருதம் வாசவாளுக்கெல்லாம் இது அழகா அது தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரியே சாது விருத்தாம் நன்னடத்தையோடு கூடினவள், சுவர்ணாம் அதுக்கு மேல சுவர்ணாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறவள், சுத்யத்பூஷ சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் நல்லோர்கள் எல்லாம் இவ நல்ல பெண்ணு அப்படின்னு சொல்லணும். இந்த நல்லோர்கள் சொல்றது என்னன்னு அதான் பிரமாணம். அவன் நல்ல பொண்ணா இல்லையன்னு சொல்றதுக்கு யாருன்னு நல்லவா சொல்லணும், மகான்கள் சொல்லணும். மகான்கள் பொய் சொல்ல மாட்டா, அதே சமயத்துல தப்புன்னு சொல்ல மாட்டா. அந்த பெண்ணு சரியா இல்லைன்னா சரியா இல்லையன்னு சொல்ல மாட்டாவா, ஆனா சரியா இருக்குன்னு சொன்னா நிச்சயமா சொல்லுவா. அதான் விவகாரம். நல்லோர்கள் சரியா இருக்க நல்ல பெண்ணுன்னு சொன்னாலேயானால் 10% மார்க். அவ சொல்லலைன்னா அதை பத்தி கவனிக்கவே வேண்டாம். ஆனா இந்த பெண் எப்படி இருக்க, சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் இன்னொத்தரை பத்தி தப்பு சொல்றதுங்கிறது மகான்களுடைய வழக்கம் இல்லை. ஆனா நன்மை இருந்ததையானால் நிச்சயமாக இருக்குன்னு சொல்வாளாம். ஆனா இந்த பெண்ணு கவிதா பெண்ணுங்கிற எப்படி இருக்கான்னா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றாள். சத்துக்கள் எல்லாம் சொல்றாளாம். சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் இதுல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பக்தி எனக்கூடியதான் அழகான குணம் இருக்குன்னு சொன்னேன். அதே போல இப்ப எப்படி இருக்கு சரச குணயுதாம் இந்த பெண் எப்படி பேசினா தேனொழுக பேசுறா. எப்ப பார்த்தாலும் யாரோட பேசினாலும் சரி அனாவசியமான பேச்சு கிடையாது. அதே சந்தர்ப்பத்துல தேனொழுகல் யாருடைய மனசும் நோகும்படி பேசுறது இல்ல. அப்படி இனிமையாக எல்லோருக்கும் மனச சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி பேசுறாளாம். சரச குணயுதாம் அதோட இல்ல ரசம் அனாவசியமான பேச்சு இல்ல, ரசம் இருக்கணும் அந்த பேச்சுல, அப்பதான் பேசணும். ஏதோ ஊர்வம்பு பேசுறதோ அனாவசியமாக பேசுறதோ கோபத்தோட பேசுறதோ இல்ல. சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாத்யாம் லட்சிதாம் சரியான ஒரு அம்சத்தை எதை சொல்லணுமோ தாத்பரியமாக அந்த வார்த்தைய பேசுற. லட்சணாத்யாம் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்க, புத்யத்பூஷா விசேஷம் அதற்கு மேல ஒளிக்கின்றதான பல ஆபரணங்களோட கொண்டிருக்கலாம். விவாகம் பண்ணி கொடுக்கும் பொழுது சாலங்கிருத கன்னியாதானம்னு ஒண்ணு, கன்னியாதானம் பண்ணினா பிரம்மலோகம் பலம். சாதாரணமாக வாழ்நாள் முழுக்க உபாசனம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதுக்காக தான் என்னன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தாரவாதத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பெண்ணு வேணும்னு நினைப்பா பெரியவாள்லாம். பெண்ணு பிறந்ததா ஐயோ பிறந்தாலேன்னு நினைக்கிறது இல்லையா நம்ம நாடு. ஏன்னா பெண்ணு பிறந்தா அவள கரை சரியான இடத்துல நம்ம கொடுத்தோமையானால் வேற எந்த தானத்தினாலையும் கிடைக்காத தானமானது கிடைக்கிறது. ஏன்னா அந்த பெண்ணானவள் அவ வாழ்நாள் முழுக்க தர்ம மார்க்கத்திலேயே இருக்கணும்னு ஆத்தக்காரரையும் கவனிக்கிறா, அதோட மல்ல தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்க. அதனால்தான் சீதா கல்யாணத்துல சொல்லும் பொழுது இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்ச செய்யினாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வ பாணினாங்கிறார். சக தர்மச்சரீதவா உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவா அப்படிங்கிறார். உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவான்னு புருஷன் எந்த தர்மத்தை பண்ணினாலும் அதுக்கு ஒத்துழைச்சுண்டு. பூஜை பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ எதை பண்ணினாலோ அவருக்கு ஒத்துழைச்சுண்டு அவருக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கிறவர். அது ஒரு அர்த்தம். சக தர்மச்சரீதவா கூட தர்மத்தை பண்றவள், சக தர்ம சரீதவா. அப்ப என்ன அர்த்தம், வெறும்ன தர்மத்தை மட்டும் பண்றது இல்ல, புருஷத்து பண்ணிட்டே இருந்தா அவர் பாட்டுக்கு பண்ணட்டும் அப்படின்ட்டு அவருக்கு ஏதோ சகாயம் பண்ணிட்டு சும்மா உட்கார்றது இல்ல, தானும் பண்ணிட்டு இருக்கலாம். சோ என்ன அவருக்கு சகாயம் பண்றது ஒண்ணு, அதோட தானும் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுடைய ஒரு சிறப்பு என்ன, தர்மத்தை பண்றது, நன்னடத்தையா இருந்துட்டு இருக்கிறது, நல்ல காரியத்தை பண்றது, உலகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும் என்று நினைக்கிறது. சர்வேஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்றதான ஒரு நினைப்பிருக்க இது இவளுக்கு இருக்க. ஆகையால் உத்ஜத் பூஷா விசேஷம் உபகத வினயாம, வினயம் இருக்கணும், ஹியூமிலிட்டி, ஹம்புலா இருக்கணும். நான் இவ்வளவு வாசிச்சிருக்கேன், அவ்வளவு வாசிச்சிருக்கேன், இவ்வளவு வயசாச்சு, என்னத்தான் கவனிக்கணும், எனக்குடையதான எண்ணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும். அதையும் படிச்சவாளுக்கு அது இருக்கணும், எப்படி வினயம் இருக்கணும், படிப்பு வினயத்தை கொடுக்கணும். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு கர்வம் இருந்ததையானால் அது அதோட நின்று போயிடும், அதுக்கு மேல வராது. இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், படிக்க வேண்டியது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு இணப்போடைய எண்ணத்தோடையே இருக்கணும். அதே போலயே நாம படிச்சதை எல்லோருக்கும் சொல்றதுங்கிற ஒரு அம்சமும் இருக்கணும். ஏன்னா இந்த படிப்புங்கிறது ஒரு இடத்துல நிக்கப்படாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணின்னு சொல்ற பாத்தீங்களா எகனாமிக்ஸ்ல, அதே மாதிரி என்னன்னா 10 தரம் 10 பேருக்கு சொல்ல சொல்ல அது பரவினா அதுதான் சிரேஷ்டம். சோ ஞானமானது 4 பேருக்கும் போகணும். அது 100 தரம் சொல்லுங்க, அத்தனுக்கு புரியலன்னா என்ன, புரியற வரைக்கும் சொல்லுங்க, அதனால உங்களுக்கு ஒரு நட்டம் இல்லையே. சொல்ல சொல்ல ஞானம் ஜாஸ்தியாருது. அதே மாதிரி இந்த பெண் எப்படி இருக்காளா, சரச குணயுதம் உபகத வினயம், ரொம்ப வினயத்தோட இருக்கா. எல்லோரிடத்துலயும் வினயத்தை காட்டிண்டு யார் இடத்துலயும் கர்வமே இல்லாம பழகிறாளாம். வினயம் சோபம் தியோதமான அர்த்த ரேகாம், தியோதமான அர்த்த ரேகாம், கையில அதிருஷ்ட ரேகை இருக்கு. கையில எங்க இருக்கு அதிருஷ்ட ரேகைன்னு நீங்க பாத்துக்காதீங்க, அது கட்டா இருக்கும் விவகாரம். இந்த பெண்ணுக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விடாம அதிருஷ்ட ரேகை இருக்கான். இந்த அதிருஷ்ட ரேகை இருந்தா என்ன சார் லாபம், தினந்தோறும் காசு வரும் நமக்கு. நல்லது என்னன்னா ஒரே மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு 1 லட்சம் காசு வருதுன்னா அது சந்தோஷம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும், தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து. அர்த்தாகமோ நித்யம் ஆரோக்கியதாச்ச நித்யம், யக்ஷ பிரஸ்னத்துல ஒரு மனுஷனுக்கு நிஜமா சுகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற அர்த்தாகமோ நித்யம் ஆரோக்கியதாச்ச. அதே போலயே வஸ்யஸ்ச புத்ரஹா, பையன் சொன்ன பேச்சு கேட்கிறவனா இருக்கணுமா. அதே போல என்ன, அர்த்தகரி ச வித்யா, தான் படித்ததான படிப்பு உபயோகப்படணும். இப்படி இருந்தால் அவனுக்கு ஷட்ஜீவலோகே து சுகானி ராஜன், ஷட்ஜீவலோகே, இந்த ஜீவலோகத்துல நிஜமாக சுகத்தை கொடுக்கறது இந்த 6 தான். என்னது, அர்த்தாகமா, தினந்தோறும் காசு வந்துட்டே இருக்கணும். அது எவ்வளவு போரின காசு வந்துட்டே இருக்கணும், ஆனா டெய்லி வந்துட்டே இருக்கணும். அர்த்தாகமோ நித்யம் நித்யமரோ கீதாச்ச, மாசத்துல 30 நாள் இருக்கு, 25 நாள் ஒரே உடம்பு சார் உட்கார முடியாது எழுது, ஆனா 5 நாள் பர்ஃபெக்டா இருக்கார், ஃபுட்பால் விளையாடுவார், என்ன லாபம். தினந்தோறும் ஆரோக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது. அர்த்தாகமோ நித்யம் நித்யம் அரோகிதாச்ச, வசிஷ்ட பத்னி ஆத்துக்காரி, பிரியாச்ச பாரியா பிரியவாதினிச்சா, தன்னிடத்துல பிரியத்தோட இருக்கணும். ஆத்துக்காரருக்கும் புருஷாளுக்கும் என்ன விவகாரம் அப்படின்னா, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பிரியம் இருக்கணும். அது பிரியத்தை கொஞ்சம் கொண்டாடி 4 பேர் இருக்க காட்ட வேண்டாம், ஆனா உள்ளூர பிரியமானது இருக்கணும். அந்த அபிமானம் இருக்க பத்தியில அது இருந்தா அது ரொம்ப விசேஷம். பிரியாச்ச பாரியா, அபிமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த காலம் பிறகு ராத்திரி வரைக்கும் படுத்து எடுத்துடுறாய்யா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இங்க உட்காராத அங்க உட்காராதுங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இந்த பக்கம் பாருங்க, உங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டே இருக்கேன்னு படுத்துட்டாயிருந்தா அப்படி இல்ல. பிரியவாதினிச்சா, பிரியமாகவும் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்ற, தினந்தோறும் காசு வரணும், தினந்தோறும் ஆரோக்கியம் இருக்கணும், ஆத்துக்காரி பிரியமா இருக்கணும், பிரியமாகவே பேசணும், பையன் தனக்கு வசமா இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கக்கூடியதான பையனா இருக்கணும். வசிஷ்ட புத்திரஹா, அதுக்கு மேல அர்த்தகரி ச வித்யா, நாம என்ன படிச்சோமோ அது உபயோகப்படுறதா இருக்கணும். உபயோகப்படுறதுன்னா அதனால நமக்கும் நன்மை ஏற்படணும், 10 பேருக்கும் சுகமா சுகத்தை கொடுக்கணும். இப்படி இருந்தா ஷட்ஜீவலோகே து சுகானி ராஜன், இந்த 6 இருந்தது ஏனால் ஜீவலோகத்துல மனுஷன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு யக்ஷன் கேட்ட கேள்விக்கு தர்மராஜா பதில் சொன்னார். அந்த பதில் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க காலமான நான்கு பாண்டவாளையும் மறுபடியும் உயிரை கொடுத்து அதை பண்ணினான்னு பாரதத்துல கதை இருக்கு. அதே மாதிரியே இங்க எப்படி ஜோதமான அர்த்த ரேகாம், கையில அந்த ரேகையானது எப்பொழுதும் சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டே இருக்கான். எப்பொழுதும் அந்த அம்மாவனால ஆத்துக்க அதிர்ஷ்டம் என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாலும் அன்னையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் மேலும் மேலும் உறுதி ஆயிட்டே இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான பெண்ணு வள்ளுவர், ஜோதமான அர்த்த ரேகாம் கல்யாணி, எல்லாத்த விட இனிமையா பேசுறவள். கல்யாண இனிமையா பேசுதல், அண பேசுதல் கல்யாணி தேவ கௌரி பிரியா. என்ன நீங்க கௌரி பிரியர், அந்த ஜெகன் மாதாவுக்கு இத்தனை குணங்களும் இருக்கு, அதே போல இத்தனை குணங்களும் இங்க இருக்கு. அதனாலதான் கௌரி பிரியான்னு சொன்னேன். கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிரகாணா, ஆகையால் இப்படிப்பட்டதான கவிதா கன்யையை நான் தரேன், வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல புஸ்தகத்தை முடிகிற காலத்துல ஒரு தரம் அவரை தியானம் பண்ணணும், மனசுல அவருடைய ஸ்வரூபம் தியானம் பண்ணணும், அதற்காக என்ன அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அடுத்த ஸ்லோகத்துல தியானம் பண்றார். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே, ஹே பரமேஸ்வரா காருண்ய கருண கடலா இருந்துருக்கே, காருண்ய கஜலதே கதவு திரிய ரூபம் தவ பத சிரோ தர்சனதியா ஹரி பிரம்மாணவு தௌ திவி புவி சரந்தௌ சிரமயுதௌ. உங்களுடைய ஸ்வரூபத்தை எப்படி இருக்குன்னு அடியும் இல்ல முடியும் இல்ல, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிவுறதுன்னு தெரியல. அவருடைய ஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபமா இருக்கு, ஆனா அவருடைய ஸ்வரூபத்தை இப்படி இருக்குமே ஆனால் எப்படி நான் மனசுல வச்சுப்பேன், அது அடியும் முடியல, இந்த பக்கம் பார்க்க முடியல அந்த பக்கம் பார்க்க முடியல, எங்கும் வியாபிச்சிருக்கல. இந்த ஸ்வரூபத்தை அறிவதற்காக பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் சிரமப்பட்டிருக்க. அவ ரெண்டு அவ என்ன பண்ணினா அப்படின்னா, இந்த உருவத்தை விட்டு கதவுத்திரிய ரூபம் ஒரு பட்சியாகவும் ஒரு பன்னியாகவும் மாறிவிட்ட. அப்பவாவதும் பார்க்க முடியுமா உங்களுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா அந்த உருவத்தை எடுத்தாலே முடியல. சாதாரணமான ஸ்வரூபம் எப்படி கிடைக்கும், கதவு திரிய ரூபம் திரிய ரூபத்தை அடைஞ்ச தவ சிவ பத பத சிரோ தர்சனதியா. ஏன்னா நீங்க பரமசிவர், எல்லாத விட ரொம்ப உயர்ந்தவர். சிவம்னா மல்லிய கல்யாணம்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம், நன்மைகளுக்கெல்லாம் கல்யாண மங்களான அம்ச மங்களம் தெய்வதம் தேவதான அம்ச பூதான அம்யோவிய எப்பிதா அப்படின்னு எல்லா மங்களத்துக்கும் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான பரமஸ்வரூபம், உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, இதை பார்க்கறதுக்கு அவளே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஏ ரகதவு திரிய ரூபம், திரிய ரூபம் விலங்கு வடிவத்தை அடைந்தார்கள், கதவு திரிய ரூபம் தவ பத சிரோ தர்சனதியா. உங்களுடைய பாதங்கள் என்ன, உங்களுடைய தலை என்ன, இந்த ரெண்டையும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஹரி பிரம்மாணவு தௌ, ஹரி என்ன மகாவிஷ்ணு என்ன பிரம்மதேவர் என்ன திவிபுவி சரந்தௌ சிரமயுதௌ. ஒருத்தர் தேவலோகத்துக்கு போனார், ஒருத்தர் பூலோகத்துக்கு கீழே போனார், என்ன பண்ணினாலும் சிரமயுதௌ, அப்படி அவாளாலேயே முடியலையே. கதம் சம்போ சுவாமின்னு, ஹே பரமேஸ்வரா சம்போ, யார நினைச்ச மாத்திரத்தினால க்ஷேமம் ஏற்படுறதோ அப்படி சம்போ சுவாமின்னு கடைசியில என்ன, நீங்க சுவாமி நான் உங்களுக்கு சேர்ந்தவன், ஒரு சேர்ந்தவனா இருக்கும் பொழுது எனக்கு என்ன பண்ணணும், வேலைக்காரனா இருந்தா வேலைக்காரனுக்கு நம்ம கண்ணால பார்த்து அவனுக்கு தெரிஞ்சு சொன்னா தானே அவன் பண்ணுவான். அப்படி நான் வேலைக்காரனா உங்களுக்கு இருக்கேன், அப்ப நீங்க எனக்கு கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சு எனக்கு சொன்னா தானே நான் அதை பண்ண முடியும், நீங்க எப்படி எனக்கு பிரத்யேகமாக போறேள். பரமேஸ்வரன் பிரம்மதேவராலையும் முடியல உங்களை பார்க்கறதுக்கு, மகாவிஷ்ணுவாலையும் முடியல, அவ பார்க்கறதுக்கு முடியாததாக விலங்கு வடிவங்களை எடுத்துக்கொண்டு இவ்வளவு பண்ணின போதிலும் அவளால முடியலையே, அப்படிப்பட்டதான் நான் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கதம் சம்போ சுவாமின்னு கதைய மம வேத்யோசி புரதா, என்னமா நீங்கள் எனக்கு முன்னால வரப்போறேள், கதம் வேத்யோசி நான் எப்படி உங்களை அறிய போகிறேன். இங்க பாக்கணும் ஒவ்வொரு பதத்திலையும் சுவாரஸ்யம் இருக்கு. பகவானை நேரா கண்ணால பார்க்க முடியாது, என்ன உம கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. என்ன ஒரு லிமிட்டேஷன், அதுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல வெளிச்சம் அதிகமா இருந்தா உங்க கண்ணு பார்க்காது. ரொம்ப வெளிச்சம் ஜாஸ்தியா இருந்தது லைட் என்ன கண்ணை கூசறதுங்கிற, மாத்தியானிக்கம் பண்ணது சூரியனை நேரா பாக்கிறதுக்கு முன்னால் அது ஒரு முதிரையை போட்டு கொஞ்சமா தான் வெளிச்சம் வரணும்னு போட்டுக்கிறேன். சூரியனுக்கே எப்படின்னா கோட்டி சூரிய பிரபாவமா இருக்கா கொடுங்கதான் எங்க பரமேஸ்வரனை பத்தி சொல்லலாமா சொல்லுங்க பாக்கலாம். அவரை பார்க்க முடியுமா? முடியல. மின்னல் இருக்கு, மின்னலை பார்க்கணும்னு முயற்சி பண்றான், கண்ணை திறந்து ரெண்டு கையாலையும் இமைகளை திறந்து வச்சுக்கிறான். ஆனா என்னடா சின்னர், கண் அந்த மின்னல் வர சமயத்தில் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடிட்டு மின்னலையே இவனால பார்க்க முடியலையே. இது போல பல மின்னல்கள் ஒரே தரம் முடிஞ்சா எவ்வளவு ஒரு ஸ்வரூபமோ அப்படிப்பட்டதான ஒளியை வருது. அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க முடியுமா? அவருடைய ஸ்வரூபம் அப்படி, எந்த புலனாலையும் அவரை அறிய முடியாதே. அப்படி புலனுக்கு அப்பாற்பட்டதான உங்களை நான் எப்படி அறிவேன்? புலனாக வருதுன்னு சொல்லல, நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லல. சுவாமின்னு கதைய மம வேஜோசி புறதா என்னமா நான் அறிவேன். சில பதார்த்தங்கள் புலனாகாத போனாலும் அதை நாம் அறிகிறோம் வாழ்க்கையில. எப்படின்னா தைரியமா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. கண்ணால பாத்தீங்களா பயத்தை, காதால கேட்டீளோ பயம்னா இன்னதுன்னு சொல்ல முடியுமா யாராலையும்? அது அவனவனா அனுபவிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் நாம அறிகிறோம், நமக்குள்ள இருக்கிற பதார்த்தத்தை நாம் அறிகிறோம். ஆனா அப்படியே பகவான் அறியணும்னா எப்படி அறிய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஹே பரமேஸ்வர, அவளாலேயே முடியாதான தத்துவத்தை எப்படி நான் அறிவேன்? ஆகையால் உங்க அனுகிரகம் இருந்தாதான் கடைசியில முடியும். ஆகையால் எங்களை அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்றதார வேற வழி இல்லை நான் முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்னு பகவான கடைசியா இன்னொரு தரம் பிரார்த்திக்கிறார். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே, கருணை கண்ணனா இருக்கேள, இது உங்களுக்கு தகுமா? இதம் தே யுக்தம் வா பரமசிவ, ஹே பரமேஸ்வர, கதௌ திரிய ரூபம் தவ பத சிரோ தர்சனதியா, தவ பத சிரோ தர்சனதயா, உங்க பாதங்களை பார்க்கணும் என்பதற்காகவும் தலையை பார்க்கணும் என்பதற்காகவும் ஹரி பிரம்மாணோ, மகாவிஷ்ணு என்ன பிரம்மதேவர் என்ன சிறிய குரூபம் கதவு, அவளும் விலங்குகளா ஆனார். தௌ திவி புவி சரண் தௌ, தேவலோகத்துக்கு ஒருத்தர் போனார், பூலோகத்தை கீழே ஒருத்தர் போனார், அவளாலேயே முடியலையே சம்போ பரமேஸ்வர, என்னை எப்படி காப்பாத்த போறாள், எனக்கு முன்னால எப்படி நீங்க செய்ய போறீள் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். உங்க அனுகிரகம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். கதம் சம்போ சுவாமின்னு கதைய மம வேத்யோதி புரதா அப்படின்னு கிரந்தத்தை முடிக்கிறதுக்கு முன்னால அவரிடத்துல ஒரு தன்னுடைய ஒரு தாஸ்ய பாவத்தை சொல்லி, ஒரு விசேஷமாக அவரிடத்துல ஒரு தனக்கு என்றதான ஒரு அபிப்பிராயத்தை காட்டினர். அதற்கு பிறகு ஸ்தோத்ரேணாலமஹம் பிரவத்மி நமருஷா தெய்வா விரிஞ்சாதய ஸ்துத்யானாம் கணனா பிரசங்க சமயே ஸ்வாமக்ர கண்யம் விதுஹு மகாத்மியக்ர விசாரண பிரகரணே தானாதுஷ ஸ்தோமவத் ேணாலமஹம் பிரவச்மி, நூறு ஸ்லோகங்கள் எழுதினே ஆனா எனக்கு மனசு திருப்தி ஆகல, போரும்ங்கிற எண்ணம் வரல. இது சாதாரணமா ஏதாவது காரியம் பண்ணினோமையான அது போரும்னு எண்ணம் வரணும், சில இடத்துல வராது, வராத வரைக்கும் க்ஷேமம்னா. ஒரு எஸ்ஸே எழுதினேள், அதை மறுபடியும் மறுபடியும் படிச்சேள், நூறு தரம் படித்தாலும் இன்னும் ஏதோ கொஞ்சம் குறைச்சலாக இருக்கு சார். அப்போன்னா என்ன அர்த்தம்னார், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். உங்கள் மனசு அதை 100 மார்க் போட மாட்டேங்கிறது நல்ல வாழ்க்கு. சாதாரண வாழ்னா நான் தான் எழுதினேன் 100க்கு 100 போட்டுப்பான் அவனே, அப்படி இருக்கக்கூடாது. அது விவகாரம் என்னடா, அவளுக்கு அவ மனசு அது ஒத்துல. அது என்ன ஆத்மன்ய பிரத்யம் சேதா, நம்ம மனசு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமே இம்ப்ரூவ் பண்ணலாமேன்னு தோன்றது. ஆனா மகான்கள் யாராவது வந்து இது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்ன அப்பாடா அப்படின்னு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வருது. ஆகையால் இன்னொருத்தர் நீங்க பண்ணினது நல்லதுன்னு சொல்லணும், நன்னா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஹே பரமேஸ்வரா ஸ்தோத்ரேணாலமஹம் பிரவச்மி, நானும் நினைச்சே பண்ணி பார்த்தேன், போரும் இவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், பிரபச்மி நமருஷா, ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நான் இதை சொல்றது பொய்யில்ல, ஏதோ ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லாதெல்லாம் இல்லாத பொல்லாத சொல்றாரு சார், அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றேன், அப்படி சொல்லல, நான் சொல்றது சொல்றேன் நிஜம் ஒன்றாரு நமருஷா. தேவா விரிஞ்சாதயா, தேவதைகள் பிரம்மதேவர் என்ன, மகாவிஷ்ணு என்ன, இந்திரன் என்ன, அக்னி என்ன, யமன் என்ன, சோமன் என்ன, இப்படி தேவதைகள் பல பேர் இருக்கா சுவாமி. அக்ரகண்யம் விதுஹு, அவ எல்லாரையும் இந்த தேவதைகளுக்குள்ள யார் வசத்தி எனக்கூடியதான ஒரு எண்ணம் வரும் பொழுது லோகத்துல ரெண்டு பேர் இருந்தா இவன் ரெண்டு பேருக்குள்ள யாரு வசதினு சொல்வாள். அப்படி தேவதைகளுக்குள்ள யார் வசதி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னா, எல்லா தேவதைகளும் பார்த்து பார்த்து பாக்கிறாளா, யார வசத்தின்னு சொல்லலாம் அப்படின்னு, கணனா பிரசங்க சமயே ஸ்துத்யானாம் கணனா பிரசங்க சமயே, போற்றவர்களுடைய போற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ற சமயத்தில் எண்ணும் சமயத்தில் சுவாமக்ர கண்யம் விது, நீங்க தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டாளா. சொல்வா, நம்ம கையில அஞ்சு விரல் இருக்கோ இல்லையோ, இந்த அஞ்சு விரலுக்கும் இதுக்கு கட்ட விரல்னு பேரு, இதுக்கு ஆள்காட்டி விரல்னு சொல்றோம், இதுக்கு மோதர விரல்னு சொல்றோம், இதுக்கு இந்த நடு விரல்னு சொல்றோம், இந்த இந்த ஒரு விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அனாமிகான்னு பேர், நம்ம தமிழ்ல மோதர விரல்னு சொல்றோம், இந்த கடைசியில் இருக்கிறது கனிஷ்டிகான்னு பேரு, கனிஷ்டிகான குட்டையா இருக்குன்னு அர்த்தம், இந்த நடு முதல் விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அங்குஷ்டம்னு பேர். இப்படி அஞ்சு விரல்ல இதுக்கு ஒண்ணு பேர் இல்லாத விரல்னு வச்சுட்டான், சம்ஸ்கிருதத்துல அனாமிகான்னு பேர் வச்சிருக்கேன். ஏன் சார் அனாமிகான்னு பேர் வச்சேன்னு கேட்டா, ஒரு காலத்துல கவிகளுக்குள்ளாம் யார் நம்பர் ஒன், கவிகளுக்கெல்லாம் லிஸ்ட் போட ஆரம்பிச்சாலும் நம்பர் ஒன் யாருன்னார், புறா கவி நாம் கணனா பிரசங்கே கனிஷ்டிகா திஷ்டித காளிதாசா, கவிகளுக்குள்ளேயே பெஸ்ட் கவி யாரு அப்படின்னு சொல்றப்ப முதல்ல காளிதாசன் சொல்லிட்டாராம், எல்லோரும் சேர்ந்து காளிதாசன் ஒரு வரல நீட்டி விட்டான். அடுத்ததா அதுக்கு ஈக்குவலா யாராவது இருக்குமா அப்படின்னு பாக்குறா சார், இன்னி வரைக்கும் வரலன்னா. அதுக்கப்புறம் எத்தனையோ கவிக பாரவி இருக்கார், மாகன் இருக்கான், அப்படி இருந்துட்டு இருக்காரு, பானபட்டர் இருக்காரு, எல்லாம் இருக்கா. ஆனா அந்த செகண்ட் பிளேஸ் அது பக்கத்துல அடுத்ததா வர்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு யாருக்கும் சொல்ல முடியல. அதனால அந்த வரல தனியா எடுத்து வைங்கோ, அதுக்கு யாரு ஆள் கிடைக்கிறாரோ அன்னைக்கு சொல்லுவோம் அப்படின்னு வச்சுட்டு அந்த வரல அப்படியே வச்சுருக்கலாம், விட்டாலாம். அதனால அதுக்கு அனாமிக்கான்னு பேரான். புறா கவி நாம் கணனா பிரசங்கே கனிஷ்டிகா திஷ்டித காளிதாசா அத்யாபி தத்துல்ய கவேர பாவாத், இதுவரைக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதான கவி இல்லாததுனால அனாமிகா சார்த்தக நாமசேயா. இந்த அனாமிகாங்கிறது அன்னிலிருந்து அப்படியே நிக்கிறதான். சோ காளிதாசன் ரெண்டாவது இடம் தெரியல, பாரவி கிராதார்ஜனியம், பாரவி மாறு மாகன், பானபட்டன், ஸ்ரீஹர்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த கவிகள்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. காளிதாசனிடத்துல நல்லதுதான் காணப்படுறது, கெட்டது கொங்கியும் காணப்படல. அதனாலதான் யாரும் சம்ஸ்கிருத வாசிக்கிறதான் முதல்ல காளிதாசனுடைய கிரந்தத்தை சொல்லி கொடுப்பான். அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் புரியுதா போல அழகா சொல்லி கொடுக்க கூடியதான கிரந்தம் அது. ஆனா உயர்ந்ததான பாவங்களும் உண்டு. அதே மாதிரியே ஹே பரமேஸ்வர, தேவதைகள்லாம் சேர்ந்து உயர்ந்ததான பகவான் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த பகவான உங்க நீங்க தான் என்று எல்லோரும் ஓட்டு போட்டாலும் அதுல சந்தேகமே இல்லைன்ற கணனா பிரசங்க சமயே துவாமக்ர கண்யம் விபு மகாத்மிய விசாரண பிரகரணே, மகாத்மிய அக்ர விசாரண பிரகரணே, எல்லோரோட அதிகமான ஒரு குளோரி, ஒரு மகாத்மியம், ஒரு உயர்வு யாரிடத்துல இருக்கு இந்த பண்ட காலத்தில் எப்படி இருக்கிற, தானாஸ்து சஸ்தோம் அவத்தூத அஸ்வாம் விதுருத்தமோத்தம பலம் சம்போ பவத் சேவகாக, ஹே பரமேஸ்வர பவத் சேவகாக, உங்களுடைய மற்ற தேவர்கள்லாம் என்ன பண்ணினா, உங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எப்படி இருக்கா, இந்த பரமேஸ்வரன் இருக்காரே, பரமேஸ்வரன் வரைக்கும் ஒரு விசேஷம், அவரோட நம்ம நினைச்சுட்டோமையானால் இந்த பழைய நாள்ல என்ன பண்ணுவா, இந்த முரத்துல அந்த தவிடையும் அரிசியும் சேர்த்து வச்சுட்டு அந்த புடைப்பா மரத்துல புடைக்கிறது, இப்ப எல்லாம் அது சொன்னா யாருக்குமே தெரியாது, அந்த புடைக்கிறதுன்னு அப்படி பண்ணினா என்ன ஆகுனார், அது மேல இருக்கக்கூடிய இந்த தோலி மட்டும் தானா கீழே விழுந்துடும், அப்புறம் போயிடும், அந்த அரிசி மட்டும் அங்க நிற்கும், இது புடைக்கிறதுன்னு பேர். அது மாதிரி என்ன ஆயிடுதுன்னு அவ மற்ற தேவதைகள்லாம் தானா சுடஸ்தோமபத்து, தானான்னா நெல், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துஷம் தோம தோம துஷம்னு பேர், துஷம்னா அது மேல இருக்கிற தோலி, அது புடைக்கிற காலத்துல அந்த தோலியானது எப்படி பறந்து போறதோ அப்படி மற்ற தேவதைகள்லாம் பறந்தே போயிட்டாராம், இவர் ஒருத்தர் தான் இங்க நிக்கிறாராம், இது என்ன விவகாரம்னு. இப்படி அத்தான அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு இருக்கு, எந்த ஒரு இடத்துலயும் பரமேஸ்வரன் தப்பு குறைச்சல்னு சொல்றதுக்கு ஒரு குணமும் ஒரு தோஷமும் அவரிடத்துல இல்ல, அப்படிப்பட்ட பரமேஸ்வரா என்ன காப்பாத்துங்கிறார். தானாசுட சோமபது
தூதாஸ்துவாம் விதுர் உத்தமோத்தம பலம்.
தூதாஹா பறந்து போயிட்டா, அங்க இல்லவே இல்ல.
உத்தமோத்தம பலம் சம்போ பவத் சேவகாஹ அப்படின்னு விசேஷமாக அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை இப்படி நமக்கு அழகா இந்த சிவானந்த லஹரி பிரகரணத்துல 100 ஸ்லோகத்துல சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை ஆனந்தமாக நம்ம மனசுல பதிய வச்சு விட்டார். சிவானந்த லஹரி பிரகரணம் இந்த புஸ்தகத்தை முடிக்கிற காலத்துல மறுபடியும் அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லி விடலாம். கலாபியாம் சூட அலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாமஸ்தோ கத்ரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத அனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு குரு அனுகிரகத்தினால அந்த பரமேஸ்வரனுடைய கடக்கன் பார்வை வந்ததுனால அவருடைய ஸ்லோகத்தை ஓரளவுக்கு சொல்லக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது. நீங்கள்லாம் ரொம்ப அழகா ஆனந்தமாக இதை ரசிச்சு கேட்டு இந்த கேட்டதான புண்ணியம் அமிதமான புண்ணியம் எல்லோருக்கும். இப்படியும் நல்ல கிரந்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜீவன் முக்தானந்த லஹரி, இந்த சிவபக்தி இருந்தவாளுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தானந்தர்கள முதல் ஸ்லோகம் மட்டும் படிச்சுவிடுறேன். சுவேஷான் சித்திர சதிருஷான் ஸ்வயம் சாட்சா திருஷ்டே திரட்டேத்யபிஜ கலயன் முனிர்னவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா அப்படின்னு இந்த கடைசி லைன் எல்லாத்துக்கும் காமனா வரும். முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமாக அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றது. இதுல ஜீவன் முக்தனை பத்தி பேசுறது. ஜீவன் முக்தன்னு உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பகவத் சாட்சாத்காரத்தை அடைந்தவன் அர்த்தம். இந்த சரீரத்துல உயிர் இருக்கும் பொழுதே பகவானை பார்த்தவன். பகவான வெறும் உருவத்தோட பார்த்ததுல நானே பகவான் என்றதான ஒரு ஸ்வரூபத்தை அடைந்தவன். அது கிடைக்கணுமையானால் பகவத் அனுகிரகம் வேணும். அவன் அருளால் அவனை அறிந்து அவனை வணங்கி ஈஸ்வரானுகிரகம் வந்தால் தான் வரும். அந்த ஈஸ்வரானுகிரகம் நமக்கு பகவான் ஓரளவுக்கு கொடுத்திருக்கார். சிவானந்தர் இல்லைன்னா படிக்க முடியாது. அப்படி சிவானந்தர் அழகா கேட்ட நமக்கு அந்த பகவானுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுவோம். இந்த ஜென்மாவிலேயே எனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 19 ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள், ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்கள், உபனிஷத்துகளுடைய ரகசியமெல்லாம் இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், சூத்திர பாஷ்யத்துல இருக்கக்கூடியதான பல அதிகரணங்கள்ல சொன்னதான ஸ்லோகங்கள். இத குரு அனுகிரகத்தினால மேல போய் பார்ப்போம். இது எங்கெங்கயும் எல்லா புஸ்தகத்திலயும் இல்ல இந்த பிரகரணம். இதுக்கப்புறம் ஆனந்த லஹரின்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியால் பண்ணிதான கிரந்தங்கள்லயே ஆனந்த லஹரின் முகே தே தாம்பூலம் நயனயுகலே கஜ்ஜல கலாலே காஷ்மீரம் அப்படின்னு ஆரம்பிச்ச அழகான ஒரு ஸ்லோகங்கள். அதையும் மேல பார்ப்போம். இப்படி விசேஷமாக இதுவரைக்கும் நாம கிடைக்காத இதுவரைக்கும் பார்க்காத ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் சாதாரணமாக நமக்கு புத்தகங்கள் இருக்கும். ஆனா வெறுமனை படிச்சா அது தோணாது, அதை இப்படி நம்ம ரசிச்சாதான் தோணும். ஆகையால் இப்படிப்பட்டதான பதார்த்தத்தை நாம் இவைகள்லாம் ரசிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டியதான ஒரு குரு அனுகிரகத்தையும் பரமேஸ்வர அனுகிரகத்தையும் பிரார்த்திப்போம். கலாபியாம் சூட அலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாமஸ்தோ கத்ரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத அனுபவாபியாம் நதிரியம்.